நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம சந்திக்க போகிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பெண்மணியை. இவங்க பேர் சுப்புலக்ஷ்மி. இவங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப இல்லைங்க, 73 தான். நிறைய விஷயங்களில் நம்ம இவங்கள ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பெண்மணி இவங்க. இவங்க ஒரு முதியோர் தடகள வீராங்கனை. அது மட்டும் இல்லை, தன்னுடைய உடலை வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. ஒரு ரத்த தானம் செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குற சூழ்நிலையில் கண் தானம், மற்ற உடல் உறுப்பு தானம், அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பேசப்பட்டு வந்தாலும் எந்த அளவு பின்பற்றப்படுது அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க தன்னுடைய உடலையே வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. வாங்க, அவங்கள சந்தித்து பேசுவோம். வணக்கம்மா.
வணக்கங்க. என் பேர் சுப்புலட்சுமிங்க. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் கோத்தகிரி. கோத்தகிரி சென்ட் மேரிஸ் கான்வென்ட்டில் தான் படித்தேன். நான் ஏபியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வேண்டாம், வேலைக்கு போக வேண்டான்னு ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருந்தாலும் வேறு டெய்லரிங் படித்தேன். டெய்லரிங் படிச்சுட்டு தச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் மணியில் வேலை செய்வேன், ஒயர் பேகெல்லாம் போடுவேன். அதெல்லாம் என்னோடய கை வேலை. வீட்டு வேலையும் பார்த்துக்குவேன். எனக்கு 2 குழந்தைங்க, எல்லாம் பெரியவங்களாயிட்டாங்க. பையன் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறான். அவர் வந்து அவனோட பிஸ்னஸ் கூடவே ஒத்துழைச்சிட்டு இருக்கிறாரு. ப்ரைவேட் கம்பெனிங்களில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்புறம் அவங்ககிட்ட இருந்து நின்றுட்டு பையனோட பிஸ்னஸ் இல்லையே பார்த்துக்கலாம், அவனுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு அதில் நின்றுட்டு இவன் கூடவே. மருமக வானொலியில் வேலை செய்கிறா. எனக்கு ஒரு பொண்ணும் இருக்காங்க, அவளுக்கும் கல்யாணம் ஆகி 2 பசங்க எல்லாம் படித்து முடிச்சுட்டு எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அவளும் என்ன மாதிரியே கை வேலை எல்லாம் நல்லா செய்வாள். பரதநாட்டியம் படிச்சிருக்கிறா, ப்ளே ஸ்கூல் வச்சுருக்கிறா, பிள்ளைங்களுக்கு டான்ஸு பாட்டு எல்லாம் விளையாட்டு நல்லா நடத்துவாள்.
சரிங்க, வேலைக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒர்க் பண்ணலைனாலும் வீட்டில் இருந்துட்டு தைக்கிறது, கை வேலைகள் இந்த மாதிரி பிஸியாக தான் இருந்திருக்கீங்க. உங்களை பற்றி கேள்விப்படும்போது முதல்ல எங்களை அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு தடகள வீராங்கனை அப்படிங்கிறது தான். எப்படிங்கம்மா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு, அதாவது வீராங்கனை அப்படின்னாக்க ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த அதற்கான பயிற்சி அதெல்லாம் எடுத்திருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் பயிற்சி எடுத்திருக்கீங்களா, விளையாடிட்டு இருந்தீங்களா, எப்படிங்க?
ஸ்கூல்லையே விளையாட்டு போட்டியிலெல்லாம் கலந்துக்குவேன். ஆனால் அப்போது வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, ஸ்கூல் அளவுக்கு தான் இருந்தது. கல்யாணம் ஆன பிறகு அவரும் தடகள போட்டியில் இருந்திருக்கிறாரு. அதனால் எனக்கு அவர் கூட போகலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்ச நாள் போயிட்டுருந்தேன். போயிட்டு அவர் கூடவே ரன்னிங் வந்து 400 மீட்டர் ரன்னிங், 5.5 கிலோமீட்டர் வாக்கிங், அந்த மாதிரியெல்லாம் போய் மெடல் வாங்கியிருக்கிறேன். அசாம் போயிருக்கிறேன் அவர் கூட, அப்புறம் மணிப்பூர் போயிருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து கொஞ்ச நாளாக போகிறதில்லை. பேரம் பேத்தியெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால போக முடியறதில்ல. வீட்லேயே அவங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். திருவாசக கிளாஸுக்கு போவேன். வாரத்தில் 2 நாள் திருவாசக கிளாஸு. அவங்க கூட வந்து பாத யாத்திரையெல்லாம் போவேன். பாத யாத்திரை வந்து பவானி, திருவண்ணாமலை, சிதம்பரம் எல்லாம் போயிருக்கிறேன் பாத யாத்திரை. அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போது. அப்புறமா ஹிந்தி டியூஷன் எடுப்பேன் குழந்தைங்களுக்கு. வெளியே போய் தைக்கிறதெல்லாம் முதல் தைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்களவாக தைச்சாலே அதே மிச்சம் தானுங்களே. இப்போது இருக்கிற டெய்லரிங் சார்ஜ் எல்லாம் பார்க்க போனால் நம்மளுக்களவாக தைச்சிக்கிறதே மிச்சம். அதனால் நான் எனக்களவாக தைச்சிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க நீங்கள் சொல்கிற இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது. சுறுசுறுப்புக்கு உதாரணமாக தேனியை சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு தேனி மாதிரி தான் நீங்கள் வந்து இருந்துகிட்ருக்கீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து உங்களுக்கும் இந்த விளையாட்டுகள்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்கள் வீட்டுக்காரரும் அதே மாதிரி நிறைய போட்டிகளெல்லாம் கலந்துக்குவார் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் பேர குழந்தைகளோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோடு இருக்காங்களா?
ஆமாங்க, எங்கள் பையனோட குழந்தைங்க பொண்ணு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க விளையாட்டில். பேரனுக்கு வந்து டென்னிஸ் ரொம்ப இஷ்டம், டென்னிஸ் கோச்சுக்கு போகிறான். பொண்ணு ஸ்கூல்லையே ஹேண்ட்பாலு, ரன்னிங், ஜாவலின் த்ரோ, லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் எல்லாம் போய் நல்ல மெடலு கப்பெல்லாம் வாங்கியிருக்கிறா. அவளுக்கு ரொம்ப இஷ்டம் இதில் எல்லாம். எங்கள் பையனும் மாரத்தானெல்லாம் ஓடுவான், அவனுக்கும் இதில் இஷ்டம். ஆனால் பிஸ்னஸ்னால கொஞ்சம் இதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கிறான். பொண்ணோட பசங்களுக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பொண்ணுக்கு தான் அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு, நல்லா பண்ணுவாதவன்.
இப்போ இதை விட இன்னொரு மகுடம் வைத்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட செய்தி என்னென்னாக்கா, நீங்கள் வந்து உடல் தானம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது, உங்களுக்கு அந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சுங்க?
உடல் தானம் செய்யணுன்றது வந்துங்க எனக்கு ஆதிசங்கரருடைய பஜகோவிந்தம் படித்ததுலேருந்து உடல் தானம் பண்ணணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கு எப்படி யாரை அணுகிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கையில சாந்தகுமாரன் ஒரு அறக்கட்டளை தோழர் ஒருத்தர் சொன்னால் எங்கள் மருமக, அவர் மூலமாக கேள்விப்பட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆரம்பிட்ட போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுங்கன்னாரு. அது மாதிரி அவர்கிட்ட போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி அப்புறம் யார் யார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சம்மதமான்றது கேட்கணும் இல்லைங்களா, அதனால் எங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் அவரை சமாதானப்படுத்தி அவர்கிட்டையும் சம்மதம் வாங்கிட்டு பையனும் பொண்ணுக்கெல்லாம் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டு தான், அதனால் அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அப்புறம் அதை கொண்டு போய் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் சேர்த்துட்டேன். அதனால் எனக்கு ஒரு மனசுக்கு திருப்தி. வீணாக போகிற உடம்பு வந்து நிறையா பேத்துக்கு பயன்படும் இல்லைங்களா, அதனால் படிக்கிறதுக்கும் பயன்படும், உறுப்புகளும் நல்லா வச்சுருக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எனக்கு. இப்போது நம்ம உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும், அந்த உறுப்பெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்படணுன்றதுனால ஒழுங்காக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக இருந்துக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு பிரயோஜனம் தானுங்களே.
நல்லா அருமையாக சொன்னீங்கம்மா. அதாவது நம்ம இந்த உடம்பு வந்து அழிய போகிறது தான், அதை வந்து அப்படி வீணாக அழிய விடாமல் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அது வந்து படிக்கிற மாணவர்களுக்கும் சரி அல்லது ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த உடல் தானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காகவாவது நம்ம உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அருமையாக சொல்லியிருக்கீங்க.
நம்ம உடல் வந்துங்க இறந்து போனதுக்கப்புறம் உடல் அழிஞ்சு போகுது, ஆத்மா தான் போய் வேறு எங்கேயாச்சும் உருவம் எடுக்குது. அந்த உருவம் என்ன உருவம்னு தெரியாது. அப்போ நானும் ஒரு ஆத்மா தான், உருவம் எடுத்து வந்தவ தான். இப்போ எனக்காக நான் எங்கே பிறந்தனோ எங்கே வளர்ந்தனோ தெரியாது. அவங்க வந்து எனக்காக என்னென்னமோ சாஸ்திர சடங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது எனக்கு வந்து சேருதான்றது எனக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது இல்லைங்களா. அதனால் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ அவசரமான உலகம், எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். நம்ம இறந்துட்டோன்னு செய்தி கேட்டால் எல்லாரும் வரணும்னு தான் பிரியப்படுவாங்க. அவங்களுக்கு முடியாத நிலைமையும் இருக்கும். அந்த மாதிரி அவசரமாக வந்துட்டு போகணும் அப்படின்னும் இருக்கும். அப்புறம் மூணாம் நாள், அஞ்சாம் நாள், எட்டாம் நாள், பதினாறாம் நாள், முப்பதாம் நாள், வருஷாந்திரம் இதெல்லாம் கொண்டாட வேண்டி வர்றதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சிரமம், இது செய்யணுமே அது செய்யணுமேனு. அதுக்கு அட்டன் பண்ணுறவங்களுக்கும் சிரமம். அதெல்லாம் வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். இறந்து போனால் போனதோட விட்டுருங்க, ஞாபகப்படுத்திக்கங்க. சாமி பூஜையெல்லாம் பண்ணும்போது நினச்சிக்கோங்க, வருஷத்தில் ஒரு தடவை எனக்கு வளையல், சிகப்பு வளையல், பச்சை வளையல் பிடிக்கும், அந்த மாதிரி வளையல் வாங்கி யாருக்காச்சும் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. சிகப்பு மெரூன் கலர் புடவை பிடிக்கும், அது மாதிரி செய்ய முடிஞ்சால் யாருக்காவது கொடுங்க. ஆசிரமெல்லாம் இருக்குல்ல, அதுங்களுக்கு வேணால் கொடுங்க. வேறு ஒன்றும் அலட்டிக்கிட்டு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்றதான் என்னோடய விருப்பம்.
நல்ல வித்தியாசமாக சொன்னீங்கம்மா. பொதுவாக மூட நம்பிக்கைகள் வளர்ந்து, அதாவது கல்வி அறிவு எவ்வளோதான் இருந்தாலும் மூட நம்பிக்கைகள் வளர்ந்துக்கிட்டே போகிற இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதெல்லாம் தேவையில்லாதது எது வந்து செய்யணுமோ, ஆதரவு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம், அந்த மாதிரி செய்கைகள் மட்டும் செஞ்சால் போதும், மற்றதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா இந்த உடல் தானம் பற்றி, வேறு என்ன, அதாவது நீங்கள் இந்த உடல் தானம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க உங்களோட பார்ட்டில், அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான முறைகள்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுங்களா?
இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு வக்கீல்கிட்ட போய் அவர் ஒரு அப்ளிகேஷன் டைப் பண்ணி அதில் எல்லாம் சம்மதம்ன்றத அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார். அதை கொண்டு சிஎம்சியில் கொடுத்தாக்க சிஎம்சியிலேருந்து நம்மளுக்கு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்துடணும். யார் நம்மளுக்கு முக்கியமோ அவங்ககிட்ட கொடுத்தா தானே நம்மளுக்கு பின்னால் நம்ம போன பிறகு ஆரம்பம் மூலமாக தெரியப்படுத்தி டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம பாடியை வந்து நம்ம தான் கொண்டு போய் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
சரிங்கம்மா, ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க இந்த விவரங்கள். உங்களுடைய இந்த ஊக்கம், உற்சாகம் இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையணும், முன்னுதாரணமாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பமும். நிலையத்துக்கு வந்து உங்களுடைய இந்த எண்ணங்களை எல்லாம் நேர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்காக நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோங்கம்மா. வணக்கம்.
வணக்கம்.
நேர்களே, இதுவரைக்கும் தன்னுடைய கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிட்டாங்க. கோயம்புத்தூரை சேர்ந்த கே சுப்புலட்சுமி அவங்க. ரொம்ப வித்தியாசமான சிந்தனைகள் இல்லைங்களா? இந்த வயசுலையும் நல்ல சுறுசுறுப்பாக தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாத்து வச்சுக்கணும், அதுவும் நான் தானமாக கொடுக்க போகிற என்னுடைய இந்த உடம்பு மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் நல்லா இருக்கணும், அதுக்காகவாவது நான் என்னுடைய உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்மலாம் என்ன நினைப்போம், வயசானவங்க போன தலைமுறை ஆளுங்க இவங்கெல்லாம் வந்து புதுமையாக யோசிக்க மாட்டாங்க, அதுலேயும் குறிப்பாக சமீபத்துலலாம் பார்த்தோம்னாக்க பெருசுங்க அப்படின்னு சொல்லி பெரியவர்களெல்லாம் மனசு நோக்கிற மாதிரி பேசுகிற ஒரு ட்ரெண்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவங்கள பாருங்கள், எப்போதும் ஏதாவது ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு சுறுசுறுப்பாக அதே சமயம் முற்போக்கு சிந்தனைகளோட கிடைக்கிற நேரத்தை பயனுள்ளதாக்கி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்கள ஒரு முன்னுதாரணமாக நம்ம எடுத்துக்கிறதுல எந்த தவறும் இல்லையே.